நாதம் வானொலி நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
இனிதே மலர்ந்தது வெற்றிகள் தரவே அழகாய் வந்தது. மலர்ந்திருக்கின்ற இன்றைய இளங்குளிர் காலை பொழுதில் சங்கநாதத்திலும் அவுஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணத்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உரிமை தோழன் இன்ப தமிழொலி வானொலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிமடுக்க காத்திருக்கின்ற அனைத்து அன்பான உறவுகளுக்கும் தாட்சாயினி செல்லத்துறையின் அன்பு கலந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 26 திகதி வெள்ளிக்கிழமை 2019 ஆண்டு விகாரி வருடம். நம் தாய் தமிழுக்கு ஆடி திங்கள் 10 நாள் ஜுல் ஹதா 22. பனையில் நனைந்த ரோஜா போல் அழகாக பூத்திருக்கின்ற இன்றைய புதிய நாள் அனைவருக்கும் சுபீட்சமான நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி சங்கநாதத்தின் இன்றைய முதலாவது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். சென்ற 19 திகதி சுவாமி விபுலானந்தரின் நினைவு தினம். ஈழத்தில் காலத்துக்கு காலம் பல்வேறு அறிஞர்கள் வெவ்வேறு இடங்களில் தோன்றி தமிழ் பணிபுரிந்துள்ளார்கள். இவ்வகையிலே தமிழின் வளர்ச்சிக்கு தன்னாலான பங்களிப்பினை வழங்கியவர்களுள் ஒருவர்தான் சுவாமி விபுலானந்தர். எனவே சுவாமி விபுலானந்தரின் நினைவுபடுத்தலோடும் சுவாமிகளின் பிறப்பும் இளமையும், பள்ளி படிப்பு, சுவாமிகளின் துறவர வாழ்வு, அடிகளார் தமிழருக்கு ஆற்றிய பணிகள் பற்றி இன்றைய முதலாவது நிகழ்ச்சியில் சுருக்கமாக பார்க்கலாம். தோன்றின் புகழொடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இவ் உலகிலே தோன்றியவர்களில் பலர் புகழோடு தோன்றி மறைந்தும் அவர்களின் பெயர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இவர்கள் ஆற்றிய சேவையின் காரணத்தினாலே இன்றும் மக்களின் மனதிலே இவர்கள் நிலைத்து நிற்கின்றார்கள். இவ்வாறானவர்களுள் ஒருவர்தான் ஈழத்திரு நாட்டில் பிறந்த அறிஞர்களில் இன்றும் அழியா புகழுடன் திகழ்ந்து கொண்டிருக்கும் முத்தமிழ் வித்தகர் என போற்றப்படும் சுவாமி விபுலானந்தர். ஈழத்தின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு எனும் நகரத்தில் உள்ள காரைதீவில் சாமி தம்பி கண்ணம்மை தம்பதியினருக்கு திருமகனாக 1892 மூன்றாம் மாதம் 27 திகதி பிறந்தார். இவருக்கு தாய் தந்தையர் இட்ட பெயர் மயில் வாகனம். இளமையில் இருந்தே கல்வியை மிகுந்த ஆர்வத்தோடு கற்று வந்தார். மட்டக்களப்பு கல்முனை மெதடிஸ்த ஆங்கில பாடசாலை, மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரி என்பவற்றில் தனது கல்வியை ஆர்வத்தோடு கற்று வந்தார். தொடர்ந்தும் இவரது கல்வி பயணத்தின் வெற்றிப்படியாக புனித மைக்கேல் கல்லூரியில் ஆசிரியராக கடமை புரிந்தார். அதன் பிற்பாடு கொழும்பில் உள்ள ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்தார். 1912 பயிற்றப்பட்ட ஆசிரியர் என்ற தகுதி கிடைக்க பெற்றதும் மீண்டும் மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியில் ஆசிரியராக சேவையில் அமர்ந்தார். கொழும்பு அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் 1915 விஞ்ஞானம் பயின்று 1916 விஞ்ஞான டிப்ளோமா பட்டத்தையும் பெற்றுக் கொண்டார். திருகோணமலை கோணேஸ்வரா இந்து கல்லூரியில் முகாமையாளராக கடமையாற்றிய விபுலானந்தர் கல்லூரியின் வளர்ச்சியில் தனது செறிவான கவனத்தை செலுத்தும் பொருட்டு அதிபர் பதவியினையும் ஏற்றுக்கொண்டார். மட்டக்களப்பில் சிவானந்தா வித்தியாலயம் எனும் பாடசாலையை நிறுவி அதன் அதிபராக கடமையேற்று சிறப்பாக வழிநடத்தி வந்தார். அது மட்டுமல்ல, மதுரை தமிழ்ச்சங்கம் நடாத்திய தேர்வில் பங்கேற்று பண்டிதர் பட்டத்தையும் பெற்றுக் கொண்டார். இலங்கையில் இருந்து பண்டிதர் பட்டத்தை முதன் முதல் பெற்றவர் சுவாமி விபுலானந்தர். சுவாமி விபுலானந்தரின் துறவர வாழ்வு பற்றிய சுருக்கமாக நோக்கின், மனதை ஈர்ந்து வந்த துறவுணர்வு நாளும் பொழுதும் பெருகி ராமகிருஷ்ண மிஷனில் இணைந்து இந்தியா சென்னைக்கு புறப்பட்டார். சென்னையில் மயிலாப்பூர் மடத்தில் சுவாமி சிவானந்தரினால் பிறப்போத சைத்தன்ய பிரிவில் பிரம்மச்சாரிய தீட்சையும் சன்னியாச தீட்சையும் வழங்கப்பட்டன. 2 அங்கு பயின்று ராமகிருஷ்ண மிஷன் நடாத்திய ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் என்ற தமிழ் சஞ்சிகைக்கும் வேதாந்த கேசரி என்ற ஆங்கில சஞ்சிகைக்கும் ஆசிரியராக இருந்து பல அரிய கட்டுரைகளையும் எழுதினார். சித்திரை மாத பௌர்ணமி தினத்தில் சுவாமி சிவானந்தரால் சுவாமி விபுலானந்தர் என்ற துறவர பெயர் வழங்கப்பட்டது. சுவாமி விபுலானந்தரின் தோற்றத்துடன் தமிழீழ மகள் காலில் சதங்கை கட்டிக்கொண்டாள். ஆசிரிய பணி, பத்திரிகை பணி, கவிதை இலக்கிய பணி, கட்டுரை இலக்கிய பணி, மொழிபெயர்ப்பு பணி, திறனாய்வு பணி, தமிழ் ஆய்வியல் பணி, அகராதி இலக்கிய பணி, நாட்டார் இயல் பணி என நமது தாய்மொழியின் வளர்ச்சிக்கு தன்னாலான பங்களிப்பினை வழங்கியவர் சுவாமி விபுலானந்தர். விபுலானந்தரின் தமிழ் பணிகளில் கல்வியூட்டல் பணி தலையாயது ஆகும். பல்வேறு தமிழ் மாணவர்களுக்கு கல்வியொளி சுடர் ஏற்றி தமிழ் கல்வி சூரியர்களை உருவாக்கிய வகையிலே சுவாமிகளின் பணிகள் அளப்பரியதாகும். இவ்வகையில் இவர் பல மாணவர்களுக்கு தமிழ் அறிவூட்டி வழிகாட்டியாய் மிளர்ந்துள்ளார். ஆசிரியராய், அதிபராய், பேராசிரியராய் இவரது கல்வியூட்டர் பணிகள் அமைந்திருந்தன. யாழ்ப்பாண சம்பத்ரிசியார் கல்லூரியில் பௌதிகவியல் ஆசிரியராக கடமையாற்றினார். பின்பு மானிப்பாய் இந்து கல்லூரியில் அதிபராக கடமையாற்றி எண்ணற்ற மாணவ படகுகளுக்கு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார். பின்பு தமிழகத்தின் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறை பேராசிரியராகவும் இலங்கை பல்கலைக்கழகத்திலே தமிழ் பேராசிரியராகவும் கடமையாற்றினார். விபுலானந்தர் மாணவர்களுக்கு தகுந்த வழிகாட்டியாய் மிளர்ந்துள்ளார். பத்திரிகை ஆசிரியராகவும் கடமையாற்றியுள்ளார். ராமகிருஷ்ண சங்கத்தின் ஆங்கில இதழ்களில் ஆசிரியராய் பணிபுரிந்தார். இதனூடாக தமிழ் மொழியின் மாட்சிமையை மற்றவர்கள் அறியும்படி செய்தார். சுவாமி விபுலானந்தர் ஆக்க இலக்கிய துறைக்கும் தன்னாலான பங்களிப்புகளை வழங்கியுள்ளார். இவ்வகையில் தமிழ் கவிதை துறைக்கும் சுவாமிகளின் பங்களிப்பு அளப்பரியதாகும். பல கவிதை தொகுதிகளை இயற்றி தமிழின் வளர்ச்சிக்கு தன்னாலான பங்களிப்புகளை செய்துள்ளார். இவரது கவிதை தொகுதிகளில் ஈசன் உவக்கும் இன் மலர்கள் மூன்று, நீரர மகளிர், கங்கையில் விடுத்த ஓலை போன்றவைகள் குறிப்பிடத்தக்கது. இவரது கவிதைகள் விபுலானந்த கவிமலர் எனும் தொகுதியிலே இடம்பெற்றுள்ளது. கவிதைகள் மரபுபழிப்பட்டவையாக அமைந்த போதிலும் எளிமையான சொற்களையும் சொற்தொடர்களையும் நடையினையும் கொண்டவையாக விளங்குகின்றன. தமிழியலில் ஆக்கவியல் துறையின் பங்களிப்பில் சுவாமிகளின் கட்டுரை இலக்கிய பணிகளும் குறிப்பிடத்தக்கவை. அடிகளாரது கட்டுரைகள் பழந்தமிழ் இலக்கியங்களையும் நவீன இலக்கியங்களையும் மேலே புல அறிஞர்களது இலக்கியங்களையும் அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளன. இவரது கட்டுரைகள் இலக்கிய சுவை என்னும் பெயரிலே கட்டுரை தொகுதியாய் அமைந்து விளங்குகின்றது. சுவாமிகளின் சொற்பொழிவுகள் பல கட்டுரைகளாக இதிலே தொகுக்கப்பட்டுள்ளன. மேலே புல அறிஞர்களின் இலக்கியங்களை ஆய்வு செய்து ஆங்கிலவாணி கட்டுரையாக தொகுத்துள்ளார். சுவாமி விபுலானந்தரின் தமிழ் பணிகளிலே அவரது மொழிபெயர்ப்பு பணிகளும் குறிப்பிடத்தக்கவை. இவரது மொழிபெயர்ப்புகள் தழுவல் மொழிபெயர்ப்புகளாகவும் மொழியாக்க மொழிபெயர்ப்புகளாகவும் விளங்குகின்றன. இம்மொழிபெயர்ப்புகளின் ஊடாக சுவாமிகளின் புலமை திறனை அறிய முடிகின்றது. இவ்வகையில் கரும யோகம், ஞான யோகம், விவேகானந்த ஞான தீபம், நம்மவர் நாட்டு ஞான வாழ்க்கை, விவேகானந்தர் பஜனைகள் போன்றவை அடிகள் மொழிபெயர்த்த நூல்களாகும். தாகூரின் ஹார்டினர் எனும் பாடல்களை பூஞ்சோலை காவலன் என்ற பெயரில் மொழிபெயர்த்தார். மில்ரனின் நெடும் பாடலை சுவர்க்க நீக்கம் எனும் பெயரில் மொழிபெயர்த்துள்ளார். ஷேக்ஸ்பியரின் நாடகத்தின் ஒரு பகுதியை மனித வாழ்வின் ஏழு படிநிலைகள் எனும் பெயரிலே மொழிபெயர்த்துள்ளார். சுவாமிகள் திறனாய்வு வகையில் அமைந்த பல்வேறு இலக்கியங்களையும் ஆக்கியுள்ளார். சுவாமிகளின் திறனாய்வு ஒப்பியல் ஆய்வு முறையிலும் ரசனை முறையிலும் அமைந்துள்ளது. இவரது ரசனை முறை திறனாய்வினை எடுத்துக்காட்டும் கட்டுரைகளாக இலக்கிய சுவை, ஐயமும் அழகும், வண்ணமும் வடிவமும், நிலவும் பொழிலும், கவியும் சால்பும் எனும் கட்டுரைகள் அமைகின்றன. எல்லோரும் இலக்கியங்களை ரசித்து சுவைக்கக்கூடிய முறையிலே சுவாமிகளின் ரசனை முறை திறனாய்வு காணப்படுகின்றது. சுவாமிகளது திறனாய்விலே ஒப்பியல் ஆய்வினையும் குறிப்பிட்டு கூற முடியும். இவ்வகையில் சுவாமிகள் பல்வேறு இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆராய்ந்து தனது கருத்துக்களை கூறியுள்ளார். வடமொழியில் அமைந்த இலக்கியங்களையும் ஆங்கில மொழியில் அமைந்த இலக்கியங்களையும் தமிழ் மொழியில் அமைந்த இலக்கியங்களையும் இவர் தனது ஒப்பியல் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளார். இவ்வகையில் இவரது ஜவனபுரத்து கலைச்செல்வம் எனும் கட்டுரையிலே கிரேக்க மொழி இலக்கியங்களின் பண்பினை தமிழ் வடமொழி இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு ஆராய்கின்றது. பாரதியாரின் தேசிய மொழி பாடல்களை வக்கீம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலிலுள்ள பிரெஞ்சு நாட்டு தேசிய பாடலுடன் ஒப்பிட்டு கூறுகின்றார். இவ்வாறு சுவாமிகளின் திறனாய்வு பணிகள் அமைந்து விளங்குகின்றன. விபுலானந்தரின் தமிழ் பணிகளில் தமிழ் ஆய்வியல் பணிகளும் குறிப்பிடத்தக்கவையாகும். ஆரம்பத்திலே இவர் ஒரு பௌதிகவியல் ஆசிரியராக கடமையாற்றியுள்ளமையால் இவரது ஆய்வறிவு பார்வை கூர்மையானதாக அமைகின்றது. இவ்வகையில் பண்டை தமிழரின் வாழ்வில் முக்கியமாக இடம்பெற்ற யாழினை பற்றி இவர் விரிவான ஆய்வினை மேற்கொண்டு யாழ் நூல் எனும் இலக்கியத்தை படைத்துள்ளார். கரந்தை தமிழ்ச்சங்கம் தனது அரங்கத்திலே இந்த நூலை அரங்கேற்றுமாறு கேட்டதிலிருந்தே இந்த நூலின் சிறப்புகள் புலனாகின்றன. மேலும் அடிகளார் 1934 சொல்லாக்க கழகம் ஒன்றை உருவாக்கினார். இதன் மூலம் கலைச்சொல் அகராதி ஒன்றை உருவாக்கி தமிழ் வளர்ச்சிக்கு அறம் தொண்டாற்றினார். நாடகத்துறைக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளார். அந்த வகையில் இவரது மதங்க சூளாமணி என்ற நூல் குறிப்பிடத்தக்கதாகும். இதனது முதலாம் இயல் இலக்கண இலக்கிய தமிழ் கூறுகின்றது. இரண்டாவது இயல் ஷேக்ஸ்பியரின் 12 நாடகங்கள் பற்றியும் மூன்றாவது இயல் வடமொழி புலவரான தனஞ்சேரது நாடகம் பற்றியும் எடுத்துரைக்கின்றது. சுவாமிகள் நாட்டார் இயல் துறைக்கும் தன்னாலான பங்களிப்பினை செய்துள்ளார். இவ்வகையில் சுந்தரரது தேவாரங்களை பற்றி ஆய்வு செய்த அடிகள் சுந்தரரது பிற்கால பாடல்களிலே நாட்டுப் பாடல்களின் செல்வாக்கு இருப்பதாக குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்லாது மொழியியலை பற்றியும் அடிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இவ்வகையில் இவரது சோழ நாட்டு தமிழும் ஈழநாட்டு தமிழும் என்ற கட்டுரை மட்டக்களப்பு யாழ்ப்பாண மாவட்டங்களில் மொழி வழக்காறுகளை ஆய்வு செய்து நிற்கின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட பரிமாணங்களில் நமது தாய்மொழியின் வளர்ச்சிக்கு தன்னாலான பங்களிப்பினை செய்த சுவாமி விபுலானந்தர் உடல் பாதிக்கப்பட்ட நிலையில் 1947 ஆண்டு ஜூலை மாதம் 19 திகதி சனிக்கிழமை இரவு இறைவனடி சேர்ந்தார். அடிகளாரது உடல் அடிகளார் உருவாக்கிய மட்டக்களப்பு சிவானந்தா வித்தியாலயத்தின் முன்னால் உள்ள மரத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. ஈழத்து மக்களுக்கு சுவாமி ஆற்றிய சேவையினை பாராட்டி இலங்கை அரசு தேசிய வீரர் வரிசையில் ஒருவராக சுவாமிகளை சேர்த்துள்ளது. இலங்கையில் உள்ள பாடசாலைகளுக்கு இடையே கொண்டாடப்படும் அகில இலங்கை தமிழ் மொழி தினம் இவரது மறைவு தினமான அன்றே கொண்டாடப்படுகின்றது. இப்படியாக நமது தாய்மொழியின் வளர்ச்சிக்கு பங்காற்றிய அறிஞர்கள் பற்றியும் நமது தாய்மொழியின் இனிமை சிறப்பு பற்றியும் நமது இளம் சந்ததியினருக்கு கற்றுக் கொடுத்து நமது தாய்மொழியை மென்மேலும் வளர்ச்சியடைய செய்வோம். தொடர்ந்தும் சங்கநாதத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக நற்சிந்தனை குட்டி கதையோடு இன்றும் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றார் லிச்சு. வணக்கம் லிச்சு.
வணக்கம். கதையின் தலைப்பு இரண்டு பாறைகள். ஒரு காட்டில் இரண்டு பெரிய பாறைகள் அருகருகே கிடந்தன. பல வருடங்களாக ஒரே இடத்தில் மழையில் ஊறி வெயிலில் வாடி கிடந்த அந்த பாறைகளுக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. நாம் எப்போதாவது இங்கிருந்து நகர்வோமா என்று மிகவும் ஏக்கத்தோடு பேசிக் கொண்டிருந்தது. அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு நகரம். அங்கிருந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோவில் கட்ட தீர்மானித்தார்கள். புதுக்கோவிலுக்கு மூலவர், உற்சவர், மற்ற சிலைகள் எல்லாம் வேண்டுமல்லவா? அதற்காக 7-8 சிற்பிகள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் சிற்பங்களை செதுக்குவதற்காக பாறைகளை தேடி காட்டுக்குள் வந்தார்கள். அவர்களில் ஒரு சிற்பி பாறைகளை கவனித்தார். மற்றவர்களிடம் அவற்றை காண்பித்து சொன்னார், இந்த இரண்டு பாறைகளும் சரியான அளவில் இருப்பது போல் தெரிவதனால் நாளைக்கே ஆட்களை வைத்து தூக்கி கொண்டு போய்விடலாம். சிற்பிகள் திரும்பி சென்ற பிறகு முதல் பாறை சந்தோஷத்துடன் பேசியது, அப்பாடா, நம்ம பல நாள் கனவு நாளைக்கு நிறைவேறப் போகுது. நாளைக்கு நாம நகரத்துக்கு போறோம் என்றது. இரண்டாவது பாறை கோபமாக சீறியது, அட மக்கு பயலே, அவங்க உனக்கு நகரத்தை சுற்றி காட்டுவதற்காக கூட்டிட்டு போறாங்கன்னு நினைச்சியா? உன்னை அடிச்சு உடைச்சு செதுக்கி சிலையா மாத்திடுவாங்க தெரியுமா என்றது. அதுக்கு என்ன செய்வது? ஒன்றை பெற வேண்டும் என்றால் இன்னொன்றை இழந்துதானே ஆக வேண்டும் என்றது முதல் பாறை. நான் வழியை பொறுத்து கொள்வேன், பிரச்சனை இல்லை. என்னால் அது முடியாது, தீர்மானமாக சொன்னது இரண்டாவது பாறை. நாளைக்கு அவங்க வரும்போது நான் இன்னும் ஆழமா போய் உட்கார்ந்து கொள்வேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னை தூக்க முடியாது என்றது. மறுநாள் அந்த சிற்பிகள் மீண்டும் வந்தார்கள். முதல் பாறையை கட்டி தூக்கி வண்டியில் வைத்தார்கள். இரண்டாவது பாறையை அவர்களால் அசைக்க கூட முடியவில்லை. சரி, விட்டு விடுங்கள், அதுதான் ஒரு பாறை கிடைத்து விட்டதே, அதுவே போதும். அவர்கள் வந்த வழியே திரும்பிச் சென்றார்கள். இப்போது அந்த முதல் பாறை அற்புதமான கடவுள் சிலையாக கோவிலில் எல்லாராலும் வணங்கப்படுகின்றது. இரண்டாவது பாறை இன்னும் காட்டுக்குள் தான் கிடக்கின்றது. நம் வாழும் வாழ்க்கையும் இப்படித்தான். நல்ல இலக்கிற்காக சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். இருந்த இடத்திலேயே உட்கார்ந்தபடி எல்லாவற்றையும் அனுபவிப்பது வாழ்க்கையில் நிரந்தரமல்ல, ஏக்கத்தில் தான் முடியும். நல்ல சில விஷயங்களை அடைவதற்கு ஒரு சில விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டித்தான் இருக்கின்றது. நன்றியுடன் விடைபெறுவது மெல்பேர்னில் இருந்து லிச்சு.
அமரர் அருட்தந்தை ஜேம்ஸ் பத்திநாதர் அடிகளார் அவர்களுடைய ஆத்மசாந்தி வழிபாடும் அஞ்சலியும் எதிர்வரும் மூன்றாம் திகதி இடம்பெறும் என முன் அறிவித்தல் தந்தோம். அன்றைய தினம் எங்கள் தமிழ் சமூகத்தில் இரு வெவ்வேறு நிகழ்வுகள் நடைபெறவிருப்பதால் எதிர்வரும் 29ஆம் திகதி திங்களன்று மாலை 7 மணி தொடக்கம் 9 மணி வரை இலக்கம் 202 ஹில்ஸ்பரோ வீதியில் உள்ள செயின்ட் டேவிட்ஸ் தேவாலயத்தில் நடைபெறும் என்பதை அறிய தருகின்றார்கள் அகிலாந்து தமிழ் அமைப்புகளின் ஒன்றியத்தினர்.
உலக பலம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடுத்த தலைவர் யார்? ஊர்சுலா வொண்டர்லைன் என்று அழைக்கப்படுகின்ற ஜெர்மனியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இதற்காக முன்னர் தேர்வு செய்யப்பட்டிருந்தது தெரிந்ததே. இவரை இன்று ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் உறுதி செய்ய வேண்டும். ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற மொத்த எண்ணிக்கையில் அரை பங்கிற்கு மேல் சுமார் 374 வாக்குகள் வரை இவர் பெற்றால் மட்டுமே தலைவர் பதவியில் தொடர முடியும். ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் கடுமையான முரண்பாடுகள் நிலவுகின்றன. காரணம், ஊர்சுலா வொண்டர்லைன் கடும்போக்கு அரசியல்வாதத்தை பின்னணியாக கொண்டவர். இதனால் இவரை மற்ற அணிகள் எதிர்க்கின்றன. கடைசியாக நடைபெற்ற பேரம் பேசலின் பின்னதாக ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி அணியினர் இவரை ஆதரிக்க முன்வந்திருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. இன்று பகல் 9 மணிக்கு தன்னுடைய கொள்கை நிலைப்பாடுகளை விளக்கி ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றுவார். அதைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களும் விவாதங்களாக இடம்பெறும். பிற்பகல் 6 மணி அளவில் இவரை தேர்வு செய்வதற்கான வாக்களிப்பும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம்பெறும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் நாடுகள் என்கின்ற முரண்பாடு முதலில் இருக்கும். அதன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்கள் வந்த பின்னர் அங்கு கன்சர்வேட்டிவ் அணி, சோசியல் டெமோக்ராட்டிக் அணி, லிபரல் அணி என்று பல்வேறு பிரிவுகளாக அவர்கள் பிரிந்திருப்பார்கள். ஆகவே எந்த அணி பெரும்பான்மை பெறுகின்றதோ அதிலிருந்தே ஒருவர் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையராக வர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இருக்கின்ற நிலையில் மிகவும் தகுதி வாய்ந்த ஒருவராக ஊர்சுலா வோன் டெர் லெயனே கருதப்படுகின்றார். காரணம், இவர் ஜெர்மனியினுடைய அரசியலில் ஒரு இரும்பு பெண்மணியாக இருக்கின்றார். ஏஞ்சலா மேர்க்கலுக்கு பின்னதாக அவருடைய வலது கையாக இருப்பவரும் இவரே. ஆகவே இவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகின்றது. மேலும் ஆங்கிலம், பிரெஞ்சு, டச் ஆகிய மொழிகளை சரளமாக பேசக்கூடிய ஆற்றல் இருக்கின்ற காரணத்தினால் தகுதியுள்ள பெண்மணி என்றும் இவர் வர்ணிக்கப்படுகின்றார். ஆனால் மற்ற வேட்பாளர்கள் பலர் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் தகுதி குறைவுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே ஐரோப்பிய ஒன்றியம் அடுத்து வரும் 4 ஆண்டுகளில் மிக ஆபத்தான ஒரு தடத்தில் பயணிக்க வேண்டி இருக்கின்றது. முதலாவது நேட்டோவினுடைய பிரச்சனை, இரண்டாவது பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேற இருக்கின்ற பிரச்சனை, மூன்றாவது அமெரிக்கா எடுத்திருக்கின்ற வர்த்தக போர், நான்காவது சீனாவினுடைய பாத்திரம். இந்த 4 நிலைகளையும் வென்றாடி ஐரோப்பிய ஒன்றிய ஒற்றுமையை பாதுகாத்து மேம்படுத்த வேண்டிய தேவை தலைவராக இருப்பவருக்கு இருக்கின்றது. அத்தகைய ஆளுமை ஊர்சுலா வோன் டெர் லெயனுக்கு இருக்கின்றதா என்பதை பார்த்தால் அவருடைய உடல் மொழி அத்தகைய தகுதி இருப்பவர் போல அவரை காட்டவில்லை என்றே கூற தோன்றுகின்றது. காரணம், அவர் தன்னுடைய கொள்கைகளில் பலதை ஏற்கனவே விட்டுக் கொடுத்து இப்பொழுது பதவிக்கான பேரம்பேசலில் இறங்கி இருப்பது அவருடைய மிகப்பெரிய பலவீனமாகவும், அவருடைய முதலாவது உரை பெரும்பாலானவர்களால் வரவேற்கப்படவில்லை என்றும், ஆளுமை குறைவானவர் என்றே கருதப்படுகின்றதாக நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில் இன்றைய ஐரோப்பிய அரசியலில் இருக்கின்ற பாரிய பிரச்சினை கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் இருந்தது போல தகுதிமிக்க ஆளுமிக்க ஒரு தலைமுறை இல்லாமையும், அந்த தலைமுறையின் வெற்றிடம் காரணமாக பதவிக்கட்டலில் இருப்பவர்கள் தகுதியற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்வதும் ஐரோப்பாவின் பெரும் துயரமாக இருக்கின்றது. அமெரிக்கா முதல் கொண்டு சீனா வரை இது நீடித்தே செல்கின்றது. அந்த வகையில் பிரிட்டனில் போரிஸ் ஜான்சன் அடுத்ததாக பிரிட்டனுடைய பிரதமராக வர இருப்பதாக கூறுகின்றார். அவரோடு போட்டியிடுகின்ற ஜெரமி கண்ட்ரும் நேற்று விவாதம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். போரிஸ் ஜான்சனை பொறுத்தவரையில் அக்டோபர் 31ஆம் தேதி அறுத்து கொண்டு வெளியேறுவதில் தான் உறுதியாக இருப்பதாகவும், ஜெரமி கண்டை பொறுத்தவரையில் தான் சிலவேளை ஒரு முடிவை எட்டி தொடாவிட்டால் பின்போட இருப்பதாகவும், அக்டோபர் 31 காலத்தை நீட்டிப்பு செய்ய இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். எனவே இரண்டு தரப்பிலும் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்கின்ற கேள்வி வரும் தினங்களில் நடைபெற இருக்கின்ற 23ஆம் தேதி தேர்தலில் வெளிப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டென்மார்க்கில் இருக்கின்ற தீவுகளை வர்த்தக துறையில் முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. டென்மார்க் தீவு கூட்டங்களை கொண்ட ஒரு நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டில் 500க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கின்றன. ஆனால் 37 ஓரளவு பெரிய தீவுகளை இணைத்து உல்லாச பயண கைத்தொழில் பெருவெற்றி பெற்றிருக்கின்றது. 37 தீவுகளுக்கும் இப்பொழுது கப்பல்கள் ஓடுகின்றன. இந்த கப்பல்களில் உல்லாச பயணிகள் சென்று அங்கு கூடாரம் அடித்து தங்கி இருப்பது ஒரு பொழுதுபோக்காக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் அமெரிக்கா முதல் ஜப்பான் வரை பல உல்லாச பயணிகள் டென்மார்க்கிற்கு வருகின்றார்கள். இவர்களை இணைப்பதற்கும் இவர்கள் எந்த தீவை அதிகமாக நாடுகிறார்கள் என்பதையும் காண்பதற்காக பாஸ் என்று அழைக்கப்படுகின்ற தீவுகளுக்கான கடவுச்சீட்டு ஒன்று வழங்கப்படுகின்றது. சென்ற ஆண்டு இந்த கடவுச்சீட்டு 17,000 வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு 20,000 வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கடவுச்சீட்டானது ஒவ்வொரு தீவுகளினுடைய படமும் அவற்றினுடைய விளக்கங்களும் கொண்டதாக இருக்கும். அங்கு செல்பவர்களுக்கு ஒவ்வொரு தீவுக்கும் வந்ததற்கான அடையாள முத்திரை பொறிக்கப்படும். ஆகவே எத்தனை தீவுகளுக்கு அதிகமாக அவர்கள் விஜயம் செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக இந்த பாஸ் என்றும் தீர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பயணிகளை கவரும் நடவடிக்கை என்று தீவுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பயணிகள் பிரிவு தலைவர் தெரிவிக்கின்றார். உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசேதுரை.